நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2004 ஆழி பேரலை என்று சுனாமி இலங்கையின் கிழக்கு கரையோரத்தையும் தெற்கு கரையோரத்தையும் தாக்கியது. அது தவிர தமிழ்நாட்டின் பல பகுதிகளையும் தாக்கியிருந்தது. இந்த வருடம் சுனாமி என்கின்ற ஆழி பேரலை தாக்கி 20 வருடங்கள் பூர்த்தியாகிறது. சுனாமி அனர்த்தத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு இளைஞர் எம்மிடையே வாழ்கிறார். அவரை இப்பொழுது நாம் சந்திக்கிறோம். வணக்கம் புவனேந்திரன் சுதர்ஷன்.
வணக்கம் அண்ணா.
சுனாமி ஆழி பேரலை இலங்கையை தாக்கிய போது நீங்கள் இலங்கையில் இருந்தீர்கள். அந்த அனுபவங்களை கூறுவீர்கள். உங்களுக்கு அப்பொழுது என்ன வயது? நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அந்த அனுபவங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.
எனக்கு அப்போ 15 வயசு. சோ நான் படிச்சு கொண்டிருந்த நேரம் தான் இந்த சுனாமியும் வந்தது. அந்த நேரம் சுனாமி வர நேரம் நாங்கள் எல்லாரும் ஒளிம்பிட்டோம், படிக்க வழியா ஒளிம்பிட்டோம். ஒளிம்பி வேலைகள் எல்லாரும் மாறி மாறி வேலைகள் அது அப்படி செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். எங்கட வீடு வந்து கடல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நடந்து போறோம்டா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துல கடற்கரைக்கு போகலாம். முல்லைத்தீவு கல்விப்பாடு அங்கதான் இருந்த நாங்கள். சோ இப்ப நடந்து போகக்கூடிய அப்படித்தான் இருந்தது. அப்ப நாங்கள் ஒலிம்பி கால வேலை திட்டங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கல சத்தம் கேக்குது. அந்த எப்படி சொல்ற அந்த இடி விழுகிற மாதிரி வெடிச்சு சத்தம் கேக்குது, அப்படி பிட்டிய சத்தமா கேக்குது. அப்ப நாங்கள் வெளியில வந்து பாக்குறோம், ஒன்றும் இல்ல, சத்தம் மட்டும்தான் கேக்குது. எங்களுக்கு சத்தம் கேட்ட நேரம்னா அது அந்த நேரம் கணக்கே யோசிக்க கூடியமா இருந்தது. ஏன்னாண்டா இடி என்ன முடிக்குதா, அப்படி இல்லையாண்டா தாரம் கல்லு பறிக்கிறாங்களா, அடிப்பற ஏன்டா அப்படி ஒரு சத்தம் தான் அது கேட்டது. கட்டப்பட்டலைக்கு அப்படி. அப்ப அதால அது என்ன சத்தம் முடியுது. ஆனா எல்லாருமே வியப்புல வந்து பாத்தினாங்களே, ஏன்னா புதுசா இருந்தது அந்த சத்தம் எங்களுக்கு. அந்த வெடிச்சு அப்படியே வெடிச்சு விட்டாச்சு அந்த அப்படி அந்த ஒரு அந்த அடிப்படுற மாதிரி லைக் அப்படி சத்தம் தான் கேட்டது. அப்ப வந்து வழிய உடனே வந்து பார்த்த நாங்கள். அப்ப எங்களை இல்ல ஒன்றும் தெரியல, எங்களுக்கு சத்தம் மட்டும் தான் கேட்டது, வேற ஒன்றும் தெரியல. பிறகு ஒரு ஒரு அப்படி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு தண்ணி தெரியுது. தண்ணி அப்படி எல்லாம் வீடுகளை எல்லாம் முட்டாச்சு கொண்டு அப்படி தண்ணி வந்து கொண்டிருக்குது. அதை நாம் பார்த்துட்டு அப்ப அம்மா வந்து எங்களோட அம்மா வந்து சம்பளம் இறைச்சு கொண்டிருக்கிறா. அந்தியாக்கள் அம்மாக்கள் தங்கச்சியாக்கள் எல்லாரும் அப்படி இருக்கணும், சாப்பிட்றதுக்கு ரொட்டி சுட்டது. அப்ப சம்பளம்மா இறைச்சு கொண்டிருக்கோம். அப்ப நான் அதை பார்த்துட்டு ஓடி வந்து அம்மாட்ட சொல்றேன், அம்மா இப்படி தண்ணி வருது, கடல் வருது, எல்லாரும் ஓடினம் ஒளிம்பி ஓடுங்கோண்டு சொல்ற நேரம் அம்மா சொல்றா, நீ என்ன சும்மா சொல்றாய், நீ போவாங்கள போக வேண்டாம். அம்மா சொல்றா அந்த நேரம் சத்தம் கேக்குது எங்களுக்கு. அப்ப அம்மா அதை நம்பல. அப்ப நான் பக்கண்டு பார்த்தேன், அம்மா அப்படி வருதுன்னு சொல்லி அம்மா அப்படி தொழுப்பி போட்டு எங்கட அண்டின் கடைசி மகன் அவருக்கு வந்து அந்த நேரம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் 1 வயசு இல்லாட்டி 1.5 வயசு வரும். அவர் எனக்கு பக்கத்தை நிற்கிறார். அப்ப நான் அவரை தூக்கி கொண்டு நான் ஓட வலிக்கிட்டேன். ஓட வலிக்கிட்டேன். அப்ப எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு பெரிய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தால ஏறி கட்டில ஏறி நான் அதுக்கு அங்கால போயிட்டேன். நான் தண்ணி கடல் தண்ணியில முட்டே இல்லை. அப்ப கட்டில ஏறி போட திரும்பி பாக்குறேன், அப்படியே மற்ற சைட்டால அப்படியே தண்ணி அப்படியே என்ன தாண்டி தண்ணி போய் கொண்டிருக்குது. குளத்தின் மற்ற சைடு அங்கால சைட் வயல், இங்கால சைட் குளம். நான் அந்த கட்டில ஏறிட்டேன். கட்டில ஏறினதால என்ன தாண்டி தண்ணியில் போய் கொண்டிருக்குது. சோ நான் கட்டில ஏறினால அந்த குளத்துக்கு குளம் பேமன் நிரம்பல. அப்ப அதுக்கிடையில நான் அங்கால குளத்தை தாண்டக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதால நான் குளத்தை தாண்டிட்டேன். வேகமா ஓடி போய் தம்பியையும் தூக்கி கொண்டு ஓடின நேரம் அப்ப அந்த நேரம் நான் எல்லாரையும் லோஸ் பண்ணிட்டேன். அம்மாக்கள் தங்கச்சியாக்கள் அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாரையும் லோஸ் பண்ணியாச்சு. ஏன்னாண்டா லோஸ் பண்ணின ஏன்னா நான் இவரை மட்டும் நான் சொல்லி போட்டு நான் இவரை மட்டும் தூக்கிக்கொண்டு நான் ஓடிட்டேன். ஓடி கொண்டு போய் நான் எங்க போயிட்டேன்னா முள்ளியவளகி கிட்ட போயிட்டேன். முள்ளியவளகி கிட்ட போய் நிக்க அதுல இவரை தம்பி அப்பதான் நான் இதுல இறக்குறேன் கீழே இறக்கிட்டு நிக்க திருப்பி சொல்லிடும் திருப்பியும் கடல் வருதாமண்டு. அப்ப நான் பாக்குற நேரம் எனக்கு எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கணும். எனக்கு இப்ப அம்மா அப்பா தம்பின்றதை விட எனக்கு இவர் கையில இன்னும் ஒரு சின்னால் இருக்கிறார், இவரே ஆச்சு காப்பாத்திடணும்னு திருப்பி நான் ஓடுறேன். ஓடி போய் நான் போயிட்டேன். அங்கேண்டா ஒட்டி சுட்டான் ஓட்டி பெக்டரை பக்கத்தை போயிட்டேன். ஓடியே போயிட்டேன் அங்க. அது கனசுரமண்ணா, அது பார்க்க போனா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது 4 கிலோமீட்டர் கூட தான் பெறும். ஏன்டா நான் மட்டும் ஓடையில ஆக்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும் ரோட்டால அதோட சேர்ந்து நானும் ஓடினது. அப்படி ஓடிக்கொண்டு போய் அங்க போயிட்டோம். அங்க போய் அதுல அந்த அந்த ஓட்டு பக்டரின்னு சொல்லி நல்லா அது கிட்ட போல அது ஒரு வண்டி இருக்கு, அது கிட்ட போயிட்டோம். அதுல போய் தான் நிக்கிறோம் திருப்பியும் தம்பியை இறக்கி வச்சுட்டு. நின்று ஒரு கொஞ்ச நேரத்துல ஆக்கள் வாராக்கள் இந்த டிராக்டர்கள் அப்படி அதுகள்ல சொல்லிடும் ஊர் ஃபுல்லா அழிஞ்சிட்டு தான். ஊருக்குள்ள அழிஞ்சிட்டு ஒருத்தரும் இல்ல அப்படின்னப்ப எனக்கு அதுல நான் கணக்க ஜோசிக்கிறேன். அம்மா எங்க அப்பா அங்க ஏன்டா ஒருத்தரையும் தெரியாது எனக்கு. இப்ப இதுக்கும் எனக்கு நான் அப்ப எங்க சின்னாள், இதுக்கும் புது இடம் அங்க எப்படி இருக்குது ஏன்டா, நான் எல்லாரையும் விட்டு தோடி வந்துட்டேன் தானே. அப்படி இருந்த நேரம் இவர் தம்பி நான் தூக்கி கொண்டு வந்த தம்பி வந்து அப்ப மார்னிங் அந்த கால நேரம் தானே அவருக்கு பசி. அவர் கேட்கிறார், நான் பசிக்குது சாப்பாடு தர சொல்லி கேட்ட இடத்த உண்மையிலே என்ன, அதுக்கு முன்னுக்கே நாங்கள் நிக்கிறதுக்கு முன்னுக்கே ஒரு டீ கடை ஒன்று இருந்தது. அதுல போய் நாங்க சொல்றோம் இப்படி பிரச்சனை, கடல் வந்து தண்டிச்சுது, நாங்கள் எல்லாம் ஓடி வந்துட்டோம், சின்னாக்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தாங்க கொண்டு அவர் அந்த நேரம் ஒன்றும் தரையில்லை, எங்களுக்கு காசு தந்தா தான் தருவேன் அப்படி இல்லைன்னா தரமாட்டேன்னு சொன்னவர். அதுல நின்றாள். பிறகு இவற்ற கழுத்துல அந்த கருப்பு நூல் கட்டின ஒரு சின்ன ஓம் பெண்டன் ஒன்று இருந்தது. சொன்னான், அதை கலட்டி கொடுத்துட்டு இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, நாங்கள் வந்து இதை காசு வந்துட்டு எடுக்கிறோம்னு அன்று சொல்லித்தான் அவரு பெண்டனை கொடுத்துட்டு இவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அங்க இருந்து இஞ்சால வருதுன்னா காயப்பட்டாக்களையும் ஏற்றி கொண்டு வரையினம், செத்தாக்களையும் டிராக்டர்கள் ஏற்றி கொண்டு வரையினம், அதே நேரம் அங்கே இருந்தும் திருப்பி ஏற்றி கொண்டு இங்கே வரையினம் எங்கேண்டா முள்ளியவளை ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஏற்றிக்கணும். அப்ப திருப்பி நாங்கள் ஒரு அந்த வந்த வாகனத்தில் ஒன்றுல ஏறி நான் மற்ற வேறையாக்களும் தம்பி எல்லாரும் சேர்ந்து முள்ளியவளைக்கு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் இவரையும் கொண்டு போய் தெரிகிறேன். தெரிய முதல் முதல் நான் அம்மா அப்பாக்களை கண்டுட்டேன். அம்மா அப்பாக்கள் இருக்கணும், ஒரு மாமரத்துக்குள்ள இருக்கணும். அப்ப அதுக்கு பிறகு கேட்ட இடத்துலான என்ன நடந்தாண்டா, இப்படி எல்லாமே அழிஞ்சிச்சு, எங்களோட வீடு எல்லாமே ஒன்றுமில்லை, எல்லாமே தரமட்டமா போயிட்டு தாங்கள் தண்ணீர் அடிபட்டு எங்களுக்கு அம்மாக்கள் தங்கச்சியாக்கள் தப்பின காரணம்னா பக்கத்து குளம், சோ அப்படி அப்படியே வந்து குளத்துக்கு விழுந்துட்டாங்க. விழுந்து அப்படி அதால அவைகளுக்கு ஏறி வரக்கூடிய மாதிரி நின்றுட்டு மற்ற குளத்துக்கு மேல்கரையில ஆக்கள் நின்றதால அப்படி வேற வேற பிடிச்சு பிடிச்சு தூக்கி எடுத்துட்டாங்க. அடுத்து அப்ப அதால எங்கட குடும்பத்துல ஒருத்தருக்கும் ஒரு உயிராபத்தும் இல்லை. ஆனா எங்கட வீடுகள் அப்படி அந்த அதுகள் ஒன்று மேல நாங்கள் கடற்கள் தான் சேர்ந்தாங்க. எங்கட போட்டு இன்ஜின் அப்படி ஒரு ஒரு தொழிலும் எங்கட வீடுகளோ ஒன்றுமே எங்களுக்கு இருக்கே இல்லை. கடல்லாம் எங்களுக்கு வந்தானு தெரியுமாண்ணா, சுனாமி என்று எங்களுக்கு தெரியாது. சுனாமி என்று எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எல்லாருமே சுனாமி 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 என்று அப்படி சொல்லித்தானா எனக்கு சுனாமி என்று தெரியும். அதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு கடல் வந்து போயிட்டு கடல் வந்து அடிச்சிட்டு கடல் வந்துட்டு எங்களை மாமா சொல்லுவார் கடல் பெருக்கெடுத்துட்டு சொல்லி கடல் பெருக்கெடுத்து வந்துட்டு அப்படித்தான் தெரியும் எங்களுக்கு. நாங்கள் அப்படி நடந்தோடனேன்னா நாங்கள் எங்களை விட இல்லை, எங்கட ஊருக்கு விட இல்லை. அதுக்கு பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு எங்கட மச்சாள் ஒரு ஆளுக்கு மச்சாளுக்கும் அக்காக்கும் சரியான காயங்கள், சோ அப்ப அவையலுக்கெல்லாம் அந்த மருந்துகள் கட்டி அப்படி வச்சு கொண்டிருந்தவையல் வச்சிருந்து போட்டு முள்ளியவளை வித்தியான அந்த பள்ளிக்கூடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்தவையல் கூட்டிட்டு கொண்டு வந்து அங்க வச்சு அங்க கணக்கு நிறுவனங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு சாப்பாடு உதவியல் எல்லா உதவிகளும் செய்தவையல் உடுப்புல இருந்து சாப்பாடுல இருந்து படுக்கிறதுக்கு இடங்கள் எல்லாம் தந்து அந்த உதவி குறிப்பிட்ட ஒரு நிறுவனமா இல்லாமல் எல்லா நிறுவனங்களும் எங்களுக்கு அதுல ஹெல்ப் பண்ணினது. அப்படித்தான் அங்க இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அங்க சமைக்கிறதுக்கு வசதி இல்லை, ஆனா சாப்பாடு தந்து கொண்டிருந்தவையல்.
பிறகு இயல்பு வாழ்க்கை எப்ப வந்தது, அதாவது உங்களுடைய இந்த அனர்த்தம் முடிந்து நீங்கள் பாடசாலை செல்வதோ அல்லது தொழிலுக்கு செல்வதோ அந்த சூழல் எப்பொழுது, எத்தனை காலம் எடுக்கும்?
இயல்பு வாழ்க்கை கண்ணா அடுத்த இயர் அடுத்த வருஷம் அப்படி அடுத்த ஒரு 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 குறிப்பிட்ட என்ன தொழிலுக்கு எல்லாம்னா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு 6-7 மாதத்துக்கு பிறகு தொழிலுக்கு போகக்கூடியமா இருந்தது. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து அதுக்கும் அப்படித்தான் 6 மாதம் 7 6 7 8 அந்த காலப்பகுதியில் அந்த மாத காலப்பகுதியில் எங்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போகக்கூடியமா இருந்துட்டு ஆனால் எங்களோட சொந்த வீட்டிலிருந்து போகக்கூடியமாயே கிடைக்கல. பின்னுக்கு எங்களுக்கு எங்கட கள்ளப்பாட்டுக்கு பின்னுக்கு உண்ணாப்பிளவன் சொல்லி ஒரு ஊர் இருக்கு, ஒரு கிராமம் இருக்கு. அங்க எங்களுக்கு ஒவ்வொரு இருக்கும் ஒரு சின்ன சின்ன வீடு சும்மா கட்டி தந்த தற்காலிகமா அங்க இருந்து தான் நாங்கள் பள்ளிக்கூடமும் போனாங்கள், அப்பாக்கள் தொழிலுக்கும் போறது.
அதன் பின்னர் நீங்கள் ஆஸ்திரேலியா வந்து விட்டீர்கள். ஆஸ்திரேலியாவிலே நினைவேந்தல் நிகழ்வுகளை நீங்கள் தனியாக நீங்கள் வந்த காலத்திலிருந்து 2013 செய்து வருவதாகவும் கடந்த சில வருடங்களாக ஒரு பொது நிகழ்வாக ஒழுங்கமைப்பதாகவும் அறிகிறோம், அதை பற்றி கூறுங்கள்.
ஆமா அண்ணா, நாங்கள் வந்த காலத்துல இருந்து எங்களோட அண்ணாக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீட்டுல வந்து நாங்கள் அந்த நிகழ்வை செய்து கொண்டிருந்த நாங்கள் செய்து எல்லாரும் குறிப்பிட்ட ஆக்கலன் இல்லாமல் யாராருக்கு தெரியுமோ எல்லாருக்கும் சொல்லி அதை அந்த நிகழ்வை செய்து கொண்டிருந்தாங்கள். இப்பயும் அது நடந்து கொண்டுதான் இருக்குது. அதே வேளையில நாங்கள் இப்ப போன வருஷம் வந்து முல்லை ஓசியன்னு சொல்லி ஒரு அமைப்பால வந்து நாங்கள் அந்த நிகழ்வை வந்து செய்த நாங்கள் பென்வித்தில் லைப்ரரி கோல்ல செய்த நாங்கள் போன வருஷம். இந்த வருஷமும் நாங்கள் அதை செய்யறதுக்கு பிளான் பண்ணி எல்லா வேலைத்திட்டமும் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த வருஷமும் நாங்கள் அந்த கோல்ல செய்கிறோம். நேரம் அதே நாள் தரணா சுனாமி அடிச்ச அந்த 26ஆம் தேதி தான் செய்கிறோம். நாங்கள் இன்னும் வந்து நேரத்தை வந்து சரியா போன முறை வந்து நாங்கள் 9 மணிக்கு துவங்கினாங்கள். 9:00 AM 11 மணி வரைக்கும் துவங்கினாங்கள். இரண்டா நாங்கள் அது முடிய மதிய சாப்பாடு ஒழுங்குபடுத்திருந்தாங்கள். ஸோ அப்போ அதுக்கு முன்னுக்கு முடிக்கணுமென்றதுக்காண்டி 9:00 AM 11:00 செய்தினாங்கள். இந்த வருடம்னா 9:00 AM 11:00 இல்லைண்டா 12:00 நாங்கள் அந்த ப்ரோக்ராமை செய்து அங்கால பிறகு மதிய நேர சாப்பாட்டுக்கு ஒழுங்கமைப்போம்.
இந்த கேள்வி வித்தியாசமானதாக இருக்கலாம், இன்னொரு சுனாமி வந்தால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா?
இன்னொரு சுனாமி வந்தாலும்னா அதுக்கும் தெரியாது, அது எப்படி வரும் என்னென்று வரும் அது அதன் செயற்பாடு எப்படி இருக்குமென்று எங்களுக்கு தெரியாது. இப்ப மமாக்கள் திருப்பியும் இப்ப முதல் சுனாமி வரைக்கும் எந்த இடத்துல இருந்துச்சினமோ அதே இடத்துல இப்ப திருப்பியும் இருக்கணும். திருப்பியும் சுனாமி வந்தா அதே பாதிப்பு தான், அதே செயற்பாடு, அதே மாதிரிதானா எல்லாம் நடக்கும். என்னோட இருந்து என்னோட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் கணக்கு பேர் அந்த சுனாமியில இறந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரர், அப்படி அந்த சொந்தமண்டு அப்படி சொல்ற அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி 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 நல்லா பழைய நாட்கள் எல்லாம் கணக்கு பேர் இறந்திருக்கணும். பேச போனாக்கள் அப்படி கணக்க பேர் மீண்டும் ஒரு முறை இப்படி வந்தாலன்னா திருப்பியும் அதே சேதம் அதே மாதிரித்தான் நடக்கும். மனநிலை இப்ப என்னடா 20 வருடம் கடந்துட்டு அப்ப அது வந்து எங்களுக்கு அந்த அந்த துயரம் மட்டும் மனசுல இருக்குது, இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி துயரம் மட்டும் மனசுல இருக்கு. அந்த பயம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. திருப்பியும் வந்தாலன்னா அதே மாதிரித்தான் ஒரு அந்த அதுக்கும் எங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரி ஒரு எஃபெக்டே காட்டும்.
மிக்க நன்றி புவனேந்திரன் சுதர்ஷன். உங்களது அனுபவங்களையும் நீங்கள் நடத்துகின்ற நினைவேந்தல் நிகழ்வு குறித்த விவரங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி அண்ணா, நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.